வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். எத்தனால் உற்பத்தி மற்றும் நுகர்வில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக திகழ்வதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆதார் மற்றும் பான் அட்டை விவரங்களை வெளியிட்ட சில இணையதளங்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது. உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. யுக்ரைன் நாட்டுக்கு 7.9 பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் அறிவித்துள்ளார். உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி பெருநாட்டின் லிமா நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். எத்தனால் உற்பத்தி மற்றும் நுகர்வில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக திகழ்வதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் சர்க்கரை மற்றும் உயிரி எரிசக்தி 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் கரும்பு சாகுபடி 18% அதிகரித்துள்ளதாகவும் கரும்பு உற்பத்தி 40% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். எத்தனால் உற்பத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பதோடு நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சூழலுக்கு முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டார். பொதுமக்களின் ஆதார் மற்றும் பான் அட்டை விவரங்களை வெளியிட்ட சில இணையதளங்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது. இது தொடர்பாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அளித்த புகாரின் அடிப்படையில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இம்முடிவை மேற்கொண்டுள்ளது. ஆதார் மற்றும் பான் அட்டை விவரங்களை நீக்குமாறு சம்பந்தப்பட்ட இணையதள உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு மாறும் அகவிலைப்படியை திருத்துவதன் மூலம் இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் கட்டுமான தொழிலாளர்கள், சுமைதூக்கும் தொழிலாளர்கள், தூய்மைப் பணியாளர்கள், வீட்டு பராமரிப்பில் ஈடுபடுவோர், சுரங்கம் மற்றும் வேளாண் பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் பயனடைவர். இந்த புதிய ஊதிய விகிதங்கள் வரும் அக்டோபர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடும் இயக்கம் நாடு முழுவதும் பெருமளவில் வெற்றி பெற்றுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தில் 26 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. ராஜஸ்தானில் மரக்கன்று நடுவதற்கான எண்ணிக்கையின் இலக்கைவிட 2.5 மடங்கு அதிகம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இது அன்னையர்களை கௌரவிப்பதோடு எதிர்கால சந்ததியினருக்கு நீடித்த பசுமைச் சூழலை ஏற்படுத்துவது இதன் நோக்கம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இம்மாதத்திற்குள் 80 கோடி மரக்கன்றுகள் நடுவது இந்த இயக்கத்தின் நோக்கமாக உள்ளது. உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் 1,20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மொபைல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சக செயலாளர் திரு எஸ் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கு 325 மில்லியன் மொபைல் உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். மின்னணு துறையின் மூலம் நாடு முழுவதும் சுமார் 10,20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி சுற்றுலா மற்றும் அமைதி என்ற கருப்பொருளில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் புதுதில்லியில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் சிறந்த சுற்றுலா கிராம விருதுகள் அறிவிக்கப்படவுள்ளன. இந்நாளையொட்டி தமிழகத்தின் சுற்றுலா தலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் படகுக்கூடாம் அருகில் இருந்து பிரையன் பூங்கா வாகன நிறுத்தம் வரை மாரத்தான் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அமைதி குறித்த கருத்தரங்கமும் இந்நிகழ்ச்சியில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தமிழகத்தின் சென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இன்று காலை சிப்காட் தொழிற்பேட்டையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளார். பிற்பகலில் சென்னை ஐஐடியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். புதுதில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிரதமர் திரு நரேந்திரமோடியை இன்று சந்தித்து பேசவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்திற்கு தேவையான நிதியுதவி மற்றும் பல்வேறு துறைகள் தொடர்பாக திரு மு க ஸ்டாலின் பிரதமருடன் பேச்சு நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தூய்மையே சேவை இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
தூய்மையின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தூய்மையே சேவை என்னும் இருவார இயக்கம் நாடு முழுவதும் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் தூய்மைப் பணியாளர்களுக்கு உடல் பரிசோதனைக்கான மருத்துவ முகாமிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேலம் ரயில்வே கோட்டத்தில் பணியாற்றி வரும் தூய்மைப் பணியாளர்களுக்கு இருதய பரிசோதனை நடத்தப்பட்டதாக மருத்துவர் திரு மீனாட்சி சுந்தரம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
கிளீன் இண்டியா சார்பாக நாங்க வந்து இந்த கார்டியாக் கேம்ப் துப்புரவு பணியாளர்களுக்காக சவுதர்ன் ரயில்வே ஏரியால நாங்க இங்க வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எப்பொழுதும் போல மற்ற மனிதர்கள் இல்லாம அவங்களோட வேலைப்பாடுகள் வந்து இன்னும் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஜாப். எந்த நோய்கள் பாதிக்கும் போதும் அந்த நோய்க்கு உண்டான இமீடியட்டான சிகிச்சை வந்து அவங்க எந்த ஹாஸ்பத்திரில இருக்கிறாங்களோ அது பக்கத்திலே பார்த்து அவங்களுக்கு அது வைத்தியம் செஞ்சுக்கணும். அவங்களுக்கு மெடிக்கல் ரீதியா வந்து சில வேக்சின்ஸ் இருக்கு, அந்த வேக்சின்ஸ் போட்டுக்கணும். நியூமோகோக்கல் வேக்சின் ஆகட்டும் இல்ல ஹெப்படைட்டிஸ் வேக்சின் ஆகட்டும் அது போட்டுக்கிட்டாங்கன்னா இன்னும் சேஃபா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வேலை செய்யற இடத்துல இதெல்லாம் காமனா இன்ஜுரி ஆகி அவங்களுக்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
தருமபுரி மக்கள் தொடர்பகம் சார்பில் சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தூய்மைப் பணியில் ஈடுபடும் தங்களுக்கு அனைத்து குப்பைகளையும் ஒன்றாக சேகரிப்பது கடினமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் அதனை பிரித்தெடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் எமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்.
குப்பையை வந்து நல்லா தனித்தனியா பிரிச்சு கொடுத்தாங்களாவே எங்களுக்கு அதே போதும் சார். கொஞ்சம் கசகசன்னு இல்லாம ஈரமா இருக்குது, குப்பையெல்லாம் ஈரமா வச்சிருக்காங்க. இந்த சாப்பாடு கழிவு எல்லாமே வந்து குப்பையிலேதான் போட்டு சாதசாதனத்தை வச்சிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் ஈரமா இல்லாத கொடுத்தாங்களே எங்களுக்கு அதே போதும் சார். குப்பையை கை வச்சு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும்.
கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு கொடுத்தாங்க கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். ஒரு வீட்டு போய் நின்ன மண்ணா காமன் நராசம் ஆகுதுங்க சார். அதுதான் எங்களுக்கு சிரமையா இருக்குது. அது பிரிக்கிறதுனால துணிமணில இருந்து காய்க்கு தனியா குப்பை தனியா சவுகாயம் பேப்பரு இதெல்லாம் தனித்தனியா பிரிக்கணும் சார். அதுதான் பெரிய இதா இருக்குதுங்க சார். வேற ஒண்ணும் எங்களுக்கு கஷ்டம் இல்ல. நாங்கெல்லாம் அதையும் மீறி கூட நாங்க சுத்தம் பண்ணி கொடுக்கணும் சார். இவ்வளவு தூரம் இருந்து கூட சுத்தம் பண்ணி நல்லா பிரிச்சு நாங்க தரணும் சார்.
ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டு வரும் யுக்ரைன் நாட்டுக்கு 7.9 பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் அறிவித்துள்ளார். இதில் 2.4 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்கள் யுக்ரைன் பாதுகாப்பு உதவி முன்னெடுப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். யுக்ரைன் நாட்டுக்கு உதவுவது தமது நிர்வாகத்தின் முதல் முன்னுரிமை என்று திரு ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர் முகமது ஹுசைன் கொல்லப்பட்டார். இதனை இஸ்ரேல் ராணுவம் உறுதி செய்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் மீதான ஏவுகணை உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல்களுக்கு அவர் முக்கிய காரணமாக இருந்தார் என்று கூறப்படுகிறது. மேற்குவங்கத்தில் டார்ஜிலிங், கலிம்போங், ஜல்பைகுரி, அலிபோர் துவார் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அங்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூச்பிகார் மாவட்டத்தில் கனமுதல் மிக கனத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மால்டா, வடக்கு தினஜ்பூர், தெற்கு தினஜ்பூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் நேற்று பெய்த கனமழையால் 6 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மும்பை, தானே, ரேகட் பகுதியில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி பெருநாட்டின் லிமா நகரில் இன்று தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான இப்போட்டியில் பிஸ்டல், ரைபிள், ஷாட்கன் ஆகிய பிரிவுகளில் இந்திய அணியினர் பங்கேற்கின்றனர். இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கான்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. 2 போட்டிகளைக் கொண்ட இத்தொடரின் 1வது ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதான் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோவாவை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் கதே, ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ஜப்பானின் தோஷிகிடே மட்சுயி இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எத்தனால் உற்பத்தி மற்றும் நுகர்வில் இந்தியா 3வது பெரிய நாடாக திகழ்வதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆதார் மற்றும் பான் அட்டை விவரங்களை வெளியிட்ட சில இணையதளங்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது. உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. யுக்ரைன் நாட்டுக்கு 7.9 பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் அறிவித்துள்ளார். உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி பெரு நாட்டின் லீமா நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.